2012 வருடம் நவம்பர் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் மருந்து மரம் என்ன மாய மரமா என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. குரல் வடிவில் வழங்குபவர் ஹரிகிருஷ்ணன். தன் செல்வத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்தும் பரோபகாரிகளை மூன்று விதமாக பிரித்தார் வள்ளுவர். முதல் பிரிவை ஊருணி என்றார். அடுத்த பிரிவை பயன்மரம் என்றார். ஊருணி ஊருக்கு நீரை கொடுத்து தன் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கிறது. பயன்மரமோ பழத்தை கொடுப்பதால் தன்னையும் பாதுகாத்து கொள்கிறது. வேலி காத்தானும் பாத்தினியமும் வாடி உலர்ந்தால் பூச்சி போட்டு தாக்கினால் யார் கவலைப்படப்போகிறார்கள்? ஒழிந்தது சனியன் என்றது சந்தோஷம்தான் படப்போகிறார்கள். அதுவே ஒரு மாமரம் என்றால் வளரும் வரையில் அடிக்குறை முறை மருந்தடிப்பு என்ன, வேலி என்ன, ஆடு மாடு அண்டாமல் பாதுகாவல் என்ன, பழுக்கத் தொடங்கிவிட்டால் தோட்டக்காரன் என்ன, தடபுடலாக கவனித்துக் கொள்கிறோம் அல்லவா? ஆக பயன்மரம் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறது, அதே சமயத்தில் தன் குலமும் தழைக்க ஒரு மறைமுக ஏற்பாட்டையும் செய்து கொள்கிறது. சமூகத்தின் பேரில் உள்ள உண்மையான அக்கறையோடு கொடுப்பவர்கள்தான் இந்த ஊர்ணி வகையினரும் பயன்மர வகையினரும். கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு சிறு ஓரத்தில் விளிம்பில் தனக்கும் ஒரு பாதுகாப்பை சமூகத்தினின்றும் பெறும் ஏற்பாட்டையும் உள்ளடக்கியே இவர்களுடைய சமூக நல பணிகள் அமையும். எங்கேயோ இடிக்குது அப்படின்னு தோணுதோ? ஒருவேளை இந்த குரலை பற்றி நினைக்கிறீர்களோ? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. உதவி செய்பவர்கள் பயன் தூக்காமல் செய்ய வேண்டும் என்றல்லவா இந்த குரல் வலியுறுத்துகிறது. ஊணியும் பயன்மரமுமாக நிற்பவர்கள் ஏதோ ஒரு மறைமுக வழியிலாவது பயன் தூக்கித்தானே செய்கிறார்கள் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? இந்த குரல் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தில் உள்ளது. தனக்கு பிறர் செய்த நன்றியை உணர்வதாகிய தன்மையை சொல்கிறது. வாங்கிக் கொள்ளும் கைக்கு வகுக்கப்பட்ட இலக்கணத்தை கொடுக்கின்ற கையோடு ஒட்ட வைக்கக்கூடாது. இது ஒன்று. செய் நன்றி என்பதன் பரப்பு ஒப்புரவு என்பதன் பரப்பை காட்டிலும் பெரியது. ஒப்புரவும் செய் நன்றிதான், ஆனால் ஒப்புரவே செய் நன்றி ஆகிவிடாது. வள்ளுவர் வாக்கில் எப்போதும் இரண்டு எதிரெதிர் துருவங்களுக்கான இலக்கணங்கள் சுழன்றபடி இருக்கும். செய்தானுக்கு பொருந்துவது செய்யப்பட்டானுக்கு பொருந்தாது. இந்த எதிர் துருவங்களை பற்றி பின்னொரு சமயம் பேசுவோம். இப்போது சொல்ல வந்ததெல்லாம் ஒப்புரவில் பயன் தூக்கிய ஒப்புரவும் உண்டோ என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதுதான். அது வேறு திறக்கு, இது வேறு திறக்கு. சில சமயங்களில் ஒன்றை ஒன்று தொற்று சென்றாலும் அவை இரண்டும் வேறு வேறுதான். ஒப்புரவுக்கு திரும்புவோம். மிக மிக பெரும்பாலும் பொதுநலம் நோக்கியதாக இருக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய ஒத்த புறவை பெறுகின்ற சமூகத்தில் தானும் ஓர் அங்கன்தான். தன்னையும் உள்ளடக்கிய சமூகத்தைத்தான் நாம் ஒத்ததாக கருதி புறக்கிறோம் என்று ஊருணி வகையினரும் பயன்மர வகையினரும் கருதினால் அதில் என்ன கேடு? அவரால் பயன்பெறும் சமூகத்தில் அவரும் ஒரு அங்கந்தானே. அவர் சமூகத்துக்கு செய்யும் நன்மையில் ஒரு சிறு மிகச்சிறு பகுதி அவரையோ அல்லது அவரையும் அவர் குலத்தையுமோ காக்கும் என்றால் என்ன நஷ்டம்? சொல்லப்போனால் ஊருணி நீர் கெட்டுப்போகாமல் இருக்கும் வரையில்தான் ஊருக்கு பயன். பயன்மரத்தை பூச்சி போட்டு தாக்கி அது அழிந்தால் அதனிலிருந்து சமூகம் என்ன பயனை பெற முடியும்? எனவே இந்த இருவகை ஒப்புரவாளர்களையும் சமூகம் சார்ந்திருக்கிறது. இவர்கள் சமூகத்தை சார்ந்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்து சிறிய அளவு நோகாத அளவு பயனை பெற்றுக்கொண்டு மிக பெரிய அளவில் சமூகத்துக்கு நன்மையை திரும்ப செய்பவர்களும் போற்றத்தக்கவர்களே. அதனால்தான் பேரறிவாளன் என்றும் நயனுடையான் என்றும் வள்ளுவர் இந்த இரண்டு பிரிவினையும் பகுத்தார். தனித்தனி அடையாள பெயர்களை கொடுத்தார். பேரறிவாளன் நயனுடையான் என்று உள்ளம் நெகிழ்ந்து போற்றினாலும் அவருடைய நமட்டு சிரிப்பு தாடிக்குள் பதுங்கிக் கொள்கிறது. இப்படி சொல்லும்போது அவருடைய கண்களில் குறும்பு கூத்தாடி இருக்குமோ என்று நான் வியப்பது உண்டு. உண்மையாகவும் உளமாறவத்தார் வாழ்த்துகிறார், ஆனால் உள்ளே, மிக உள்ளே ஏதோ ஒரு புன்னகை மின்னுகிறதே, அதற்கு என்ன பொருளாக இருக்கிறாம் என்று சிந்தித்து திகைத்ததும் உண்டு. இப்போது மூன்றாவது வகை ஒப்புரவாளரை காட்டுகிறார் வள்ளுவர். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின், பிணி மருந்தாகி தேடுவார்க்கு மறைதலில்லா மரத்தை ஒக்கும் என்று மனக்கொடரும், எல்லா உறுப்பும் பிணிகட்கு மருந்தாய் தப்பாத மரத்தை ஒக்கும் என்றும் பரிமேயர்களும் உரை காண்கிறார்கள். உரைகளின் அளவில் பார்த்தால் இது ஏதோ மூலிகை செடி அல்லது மூலிகை மரத்தை குறிக்கிறது போலும் என்றுதான் தோணும். எந்த வகையான பயனையும் சமூகத்திலிருந்து திரும்ப எதிர்பார்க்காத வளரும் பருவத்தில் ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு இருந்திருந்தால் பயன் மேலும் சிறக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. தன்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் சமூகத்தின் ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கொடுத்துவிடும் மரம் என்று கொஞ்சம் சமணப்படுத்தி கொண்டால் நம்மை சுற்றிலும் ஏராளமான மருந்து மரங்கள் இறைந்து கிடப்பதை காணலாம். அனிச்சப்பூ, அசுணமா என்பவற்றைப் போல இலக்கியங்களில் மட்டுமே காணப்படும், உலகத்தில் எங்கேயும் தட்டுப்படாத வகை மரம் போல் இருக்கிறது என்ற எண்ணம் நீங்கும். மருந்து என்ற சொல்லை வள்ளுவர் மெடிசின் என்ற பொருளில் மட்டும் ஆளவில்லை, அமிர்தம் என்ற பொருளிலும் ஆண்டிருக்கிறார். சாவா மருந்தெனினும் குறள் ஒரு சான்று. இப்போது இந்த மரத்து நின்று நோயையும் நோயை தீர்க்கும் மருந்தாகி நிற்கும் தன்மையையும் பிரித்து விடுவோம். பிணி என்பது இதுவரையில் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ட்ரீ, தீர்க்கப்படாத தேவைகளையும், மருந்து என்பது இந்த மரம் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் தன்மையையும் குறிப்பதாக கொள்ள ஏது உண்டு. இப்படி சுருக்கி கொள்வதால் ஏதோ ஒரு மாயா உலகத்து மரம் என்ற பிரமையிலிருந்து விடுபட்டு நம்மை சுற்றிய உலக நெடுகிலும் மருந்து மரங்கள் நிறைந்து கிடப்பதை காணலாம். வள்ளுவர் எது சொல்ல வருகிறார் என்பதை உணர முதலில் மருந்து மரம் என்ற தகுதிக்கு எதுவெல்லாம் வரும் என்று வரையறுத்துக் கொள்வது உதவும். அதாவது இந்த மரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் சமூகத்துக்கு பயன்படும், எதுவும் வீணாக போகாது. இது ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு மட்டுமே சமூகத்தை சார்ந்திருக்கும். அப்படி இல்லாமல் இயற்கையின் துணை கொண்டு தானாகவே தன்னை பேணி கொண்டு வளரும் மரங்களும் இவற்றில் உண்டு. இவை சமூகத்துக்கு செய்யும் நன்மை மிக பல. சமூகத்திலிருந்து இவற்றுக்கு கைமாறாக திரும்ப வருவை மிகச்சில, சொற்பம் அற்பத்திலும் அற்பம். இப்படிப்பட்ட மரங்கள் உலகில் உள்ளனவா? ஏன் இல்லை? உதாரணத்துக்கு தென்னையை எடுத்துக்கொள்வோம். அதன் ஓலை கூரை வேய்வதிலிருந்து மனிதனின் இறுதி யாத்திரைக்கான பாடை வேய்வது வரையில் பயன்படுகிறது. காய்களின் பயனோ ஏராளமானது. எண்ணெய் உட்பட காய்களிலிருந்து நாம் பெறும் பயன்களை எண்ணி பார்த்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். பாடைகள் ஒரு விதத்தில் பயன்படுகின்றன. கீற்றுகளுக்கு இடையில் பறந்திருக்கும் பன்னாடையும் பயன்படுகிறது. அந்த நாளில் அதுதான் இயற்கையான வடிகட்டி, நேச்சுரல் ஃபில்டர். அதாவது சாறை வழியை விட்டுவிட்டு சக்கையை மட்டும் நிறுத்தி கொள்ளும் தன்மையால் அத்தகையவர்களை இப்படி ஒரு பெயரால் அழைக்கிறோம். அந்த வசவால் இந்த பயன் ஒன்றும் கெட்டுப்போய்விடவில்லை. காய்களை பயன்படுத்திவிட்டு அதை சூழ்ந்திருக்கும் நாரை மட்டும் விட்டு விடுகிறோமா என்ன? அது கயிறாகிறது, நார்படுக்கையாக கூட ஆகிறது. தேர்வடத்திலிருந்து கிணற்றில் நீர் சேர்ந்தும் கயிற்றிலிருந்து கித்தான் பயிர்கள் வரை பற்பல உருவங்களை இந்த நார் எடுக்கிறது. மரம் சாய்ந்துவிட்டால் அதன் தண்டு பகுதி சிற்றோடைகளின் மேல் நடைபாலமாக, வீட்டு தூணாக, எத்தனை வகைகளில் இந்த பகுதி பயன்படுகிறது. ஆக இதன் ஒரு பகுதியும் வீணாகவில்லை அல்லவா? பனையும் இது போன்றது தானே. தென்னையாவது தோப்பாக பராமரித்து வளர்க்கும் வழக்கம் உண்டு. பனை தன் வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்திருக்கிறது அல்லவா? இவற்றைப் போலத்தான் வாழையும். வாழைப்பூ,
காய் பழம் எல்லாவற்றையும் வெட்டி திருத்தி சமைத்து உணவு படைக்க வாழை இலை. வாழை இலை உள்ளிட்ட எதையும் கட்டாக கட்டித்தர வாழைநார். பூவை தொடுப்பதிலிருந்து பூ வேலை செய்யப்பட்ட அழகிய பைகள் வரையில் வாழை நாரிலிருந்து பல்வேறுபட்ட பொருட்கள் உருவாகின்றன. வாழைத்தண்டு அது வீணாயிற்றா? அருமையான ருசியான சத்தான அவியலையும் பொரியலையும் கூட்டையும் செய்துவிடுகிறோம் அல்லவா? போகட்டும். தென்னை பனையிலாவது வேர் பயன்படுவதில்லை. வாழையோ தன் இனத்தை தானே உருவாக்கிக் கொள்கிறது. விதையில்லாத ஒரே பழம் வாழைப்பழம் மட்டும்தான். நான் நாமாக இயற்கையை மாற்றி திருத்தி உருவாக்கி கொண்ட சீட்லெஸ் பழங்களை பற்றி பேசவில்லை. தன் இயற்கையில் தானே விதை என்று ஒன்றை உள்ளே அல்லது முந்திரியைப் போல வெளியே வைத்து தராத ஒரே மரம் அல்லவா வாழை. என் இலையை தருகிறேன், பூவை தருகிறேன், காயை தருகிறேன், கனியை தருகிறேன், நாரை தருகிறேன், தண்டை தருகிறேன். என் குலத்தை நீ ஒன்றும் பாதுகாக்க தேவையில்லை, நானே என் குலத்தை உருவாக்கி கொள்கிறேன் என்று தன் வேரிலிருந்து தானே ஒரு பட்டாளம் கன்றுகளை படைத்துக் கொள்கிறதல்லவா வாழை. வாழையடி வாழையாக வந்ததிரு கூட்டம் என்று சொல்லி சொல்லி அதன் பொருளின் கூர்மையையே மறந்தும் இழந்தும் விட்டோம். இப்படி சிரித்து கொண்டே எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னை முற்றிலும் சமூகத்தின் நலனுக்காக அழித்துக் கொள்பவனையும் தன் இனம் அழியாமல் தொடர்ந்தால்தான் சமூகத்துக்கு பலன் தொடர்ந்து கிடைக்கும் என்பதால் தான் அழியும் போதிலேயே தன் குலத்தை தானே படைத்துக் கொள்ளும் ஆற்றல் உள்ளவனையும் பார்த்தார் வள்ளுவர். பெருந்தகையான் என்று அவனை அழைக்கும் போதே சம்மணமிட்டு சுவடியில் எழுதி கொண்டிருந்தவர் தன்னையும் அறியாமல் சுவடியை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்று கரங்கூப்பி வணங்கியபடி பெருந்தகையான் என்று சொல்லும் சித்திரம் மனத்தில் விரிகிறதா? மேம்போக்காக பார்த்தால் மூன்று குறப்பாக்களிலும் அப்படி ஒன்றும் அதிக பொருள் வேறுபாடில்லை என்றுதான் தோன்றியது. அந்த ஓமைகளை விரிக்க புகுந்ததால் தானே இவ்வளவு பெரிய பலன் நமக்கு கிடைத்தது. அதனால்தான் சொல்கிறேன் திருத்தம், என் ஆசிரியர் சொன்னதை சொல்கிறேன், மற்ற கவிஞருடைய ஓமைகளைப் போன்றதன்று வள்ளுவ ஓமை. ஒவ்வொரு குரல் ஓமையையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் இட் பியாண்ட் லிமிட்ஸ் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெர் இஸ் நோ லிமிட் டு ஸ்ட்ரெச். குரலை அணுக வேண்டிய பால பாடத்தை இவ்வாறு தான் கற்றேன். தொடர்வோம். வணக்கம்.